الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر صدق الله النبي قتادة رضي الله تعالى عنه أنه قال سئل رسول الله صلى الله عليه وسلم عن صوم يوم عرفة قال يكفر السنة الماضية والباقية رواه مسلم وابو داود والنسائي وابن ماجه والترمذي எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் ஏகவல்லனும் சர்வசக்தனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா, சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள் சுயந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் குறித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவு செய்வதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவல் விடுத்திருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும் விடயத்திலும், எவைகளை ஏறெடுத்தும் பார்க்க வேண்டாம் என்று தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து நடக்கும் விடயத்திலும், ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். மேலும் அல்லாஹுவை பயந்து அவனுடைய கட்டளைகளின்பால் நடந்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளுமாறும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மேலான ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்பிரை கண்டதில் இருந்தே பெருநாளுடைய தினம் முடிந்து அய்யாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அதை தொடர்ந்து வருகின்ற 11, 12, 13 நாட்களில் முழுமையாக இரவு பகலை வணக்கத்திலே கழிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன் ஹிந்தா, அன் ஹனீதா இப்னு ஹாலித், அன் இம்ராத்தின் அன் பாபி அஸ்வாஜி நபீஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு திஸ்அதில் ஹிஜ்ஜா வ யௌம ஆஷூரா வ ஸலாஸதி அய்யாம் மின் குல்லி ஷஹ்ரின் வ அவ்வலில் இஸ்னைன் மின் அஷ்ஷஹ்ரி வல் கமீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவி சொல்லுகிறார்கள், நான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 9 நாட்களும் ஆஷூராவுடைய தினத்தையும் ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்களை குறிவைத்தும், மாதத்தில் வருகின்ற ஆரம்ப திங்கள் வியாழன் போன்ற நாட்களிலெல்லாம் நோன்பு நோற்றவர்களாக நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் இந்த நாட்களுடைய நோன்பை பிடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன், அந்த நோன்பிலே கவனம் செலுத்த நான் கண்டிருக்கிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவி சொல்லுகிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தெரியும் ஒரு ஈதை நாம் அடைவதற்கு முன்னால், ஒரு பெருநாளை ஒரு மனமகிழ்ச்சியான நாளை நாம் அடைவதற்கு முன்னாலே, அந்த நாளுக்கு முன்னால் நோன்பு நோற்பது என்பது அல்லாஹு தஆலா மேலான நம்முடைய ஷரியத் என்ற மார்க்கத்தில் ஒரு முக்கியமான அம்சமாக ஆக்கியிருக்கிறான். கடந்த நம்முடைய ஈதுல் ஃபித்ருடைய அந்த பெருநாளை நாம் கொண்டாடினோம். ரமலானுக்கு பின்னாலே வந்த அந்த பெருநாள், அந்த பெருநாளை அடைவதற்கு முன்னால் 30 நாட்கள் நாம் தொடர்ச்சியாக நோன்பு நோற்றோம். அதுபோன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது நாம் கொண்டாடவிருக்கின்ற இந்த சங்கையான ஈதுல் அலஹா என்று சொல்லக்கூடிய மிக பெரும் பெருநாள் இதுதான். ஆனால் மக்களிடத்திலே இந்த பெருநாள் ஒரு பெரியசாக எடுபடுவதை நாம் காணக்கூடியதாக இல்லை. ஈதுல் ஃபித்ரை விட ஈதுல் அலஹா தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிகவும் வரவேற்போடும் சஹாபாக்கள் மிகவும் கவனித்து நுண்ணிப்பாக அவருடைய அமல்களை கூர்ந்து கவனித்து செய்து கொண்டாடிய பெருநாளும் என்றும் ஏராளமாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஆக இந்த பெருநாளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக 9 தினங்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். பிறை தலைப்புறை தென்பட்டதிலிருந்து அதனுடைய தொடர்ந்து வரக்கூடிய 9 பெருநாட்களையும் ஹஜ்ஜுடைய கடமையில ஈடுபட்டிருக்கக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் அரபாவுடைய தினம் தவிர்ந்த மற்ற 8 நாட்களுடைய நோன்புகளையும் நோற்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய குறிப்பாக இந்த 10 நாட்கள், அதை அடுத்து வரக்கூடிய 3 நாட்களான மொத்தம் 13 நாட்களும் இரவினுடைய பகலினுடைய அமல்கள், அன்றைய காலத்தினுடைய சதக்காக்கள், அந்த காலத்திலே செய்யப்படக்கூடிய அல்லாஹ்விற்காக என்று நிறைவேற்றப்படக்கூடிய கடமைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் மிக சிறந்ததாக இருக்கிறது என்றால், கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தஃப்ஸீருடைய கருத்தின் பிரகாரம், அதுபோல இப்னு ஸுபைர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள், அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃஇ வல் வத்ர் என்று ஒரு சத்தியமிட்டு சில விடயங்களை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா சத்தியத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அதாவது ஃபஜ்ரி உதயமாகும் அந்த ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சத்தியத்தை அல்லாஹ் தொடர்கிறான். அந்த சத்தியத்திற்கு தஃப்ஸீருடைய இந்த முஃபஸ்ஸிரூன்கள் கருத்து சொல்லும் பொழுது, குறிப்பாக ரயீஸுல் முஃபஸ்ஸிரீனான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய தஃப்ஸீர் இருக்கிறது, இந்த 10 நாட்கள் என்பது இந்த 10 நாட்களை அல்லாஹு தஆலா குறிவைத்து சொல்வதான இந்த 10 நாளாகிறது. இது துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாளாகும். அந்த நாட்களுடைய இரவையும் அந்த நாட்களுடைய பகலையும் அல்லாஹு தஆலா கௌரவப்படுத்தி இருக்கிறான். அதனாலே அந்த இரவுகளின் மீது வலையாளின் அசுர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இந்த 10 இரவுகளை தெரிவு செய்திருக்கிறான். எனவே இந்த 10 இரவுகளும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சந்தோஷமான அடியார்களுக்கு நன்மைகளை வாங்கி தருவதற்காக என்று வழங்கப்பட்ட மிகப்பெரிய நல்ல இரவு, வானத்திலே பேசப்படுகின்ற இரவு. அடியார்கள் பூமியில் செய்கின்ற அமல்கள் எல்லாம் வானத்தினுடைய கதவுகளை திறந்து கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த செல்லுகின்ற இரவு என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இதற்கு தஃப்ஸீர் எழுதியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அப்படியான இரவுகள் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. இந்த நாளில் எல்லாம் ஆக சிறந்த நாள் தான் அரபாவுடைய நாள். அல்லாஹ்வுடைய மேலான ஆலயம் அந்த புனித காபா சரீபை நோக்கி சென்றிருக்கக்கூடியவர்கள் அந்த அரபாவுடைய தினத்தை மிகவும் அழகாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த அரபாவுடைய வெளியிலே அவர்கள் கேட்கின்ற சகல துஆக்களும் அல்லாஹு தஆலா அது உறவு முறையை முறிக்காததாக, பாவங்களின் பக்கமாக சைகை செய்யாததாக, பெரும் பாவங்களில் ஈடுபடாததாக இருக்கும் அந்த மனிதனுடைய அரபாவினுடைய எந்த ஒரு துவாவையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தட்டி விடுவதில்லை என்ற அளவிற்கு நாட்கள் எல்லாம் அதிசிறந்த நாளாக அல்லாஹ் அரபாவுடைய நாளை ஆக்கியிருக்கிறான். அந்த அரபாவுடைய நாளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய முதுகு ஒடிந்து அவன் மிகப்பெரிய சிரமப்படுகின்ற நாளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஷைத்தான் தன்னுடைய படையணிகளை ஒன்று திரட்டி, எங்கு சென்றீர்கள்? அல்லாஹ்வுடைய அடியார்களை பாருங்கள், அவர்கள் வானத்தின் பக்கமாக தரை விரிகோலமாக தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா துஆக்களுக்கும் அல்லாஹு தஆலா விடையளிக்கும் அந்த காட்சி என்னை அப்படியே கூனி குறுக செய்து விட்டது. உங்களுடைய முயற்சிகள் என்ன ஆனது என்று கேட்கும் அளவிற்கு ஷைத்தான் மிகப்பெரிய அருவறுப்பாக நினைக்கின்ற நாள் தான் அது. அல்லாஹ் ரசூலும் அல்லாஹ்வுடைய உயர்ந்த அடியார்களும் கண்ணியமாக நினைக்கின்ற அந்த நாளில் தான் ஷைத்தான் தன்னுடைய பட்டாளங்களோடு தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு இந்த உம்மத்தில், அதாவது மிக சிரமங்களும் கஷ்டங்களும் சுமந்து கொண்டு அரபாவுடைய வெளியில் இவ்வளவு பெரிய நன்மைகளை அடைந்து கொள்ளுகிறார்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடியார்களை பார்த்து ஷைத்தான் மிகப்பெரிய சிரமப்படுகின்ற நாளாகும். அதுபோலதான் அந்த மேலான இடத்திற்கு செல்ல முடியாமல் தங்களுடைய இல்லங்களிலே, தங்களுடைய கிராமங்களிலே, தங்களுடைய வியாபாரம் தொழில்களோடு, தங்களுடைய மனைவி மக்களோடு இருந்து கொண்டு அதற்கு சமமான கூலிகளை, அதற்கு சமமான நன்மைகளை அடைந்து கொள்ளுகின்ற ஒரே ஒரு அமல் அரபாவுடைய நாளில் இருக்கிறது என்றால், அது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக நமக்கு அறிமுகப்படுத்தி தந்த அரபாவுடைய சுன்னத்தான நோன்பா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஐந்து சஹிஹான கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லீம் ரஹமஹுல்லா அவர்களிலிருந்து இப்னு மாஜா ரஹிமஹுல்லா அவர்கள் வரை இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அன் சௌமி யௌமி அரபா, அரபாவினுடைய நோன்பு என்றால் என்ன, அதற்கு என்ன கூலிகள் வழங்கப்படும் என்று கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாலியா வல் பாகியா, அது கடந்த வருடத்தினுடைய பாவங்களையும் வரக்கூடிய வருடத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமல் ஆக்கி விடுவதற்காக, அதை இல்லாதொழித்து விடுவதற்கான நோன்புதான் இந்த அரபாவுடைய நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பத்து நாட்களுடைய இரவுகளிலே செய்யக்கூடிய இபாதத்துக்கள், இரவுகளிலே நின்று வணங்குவது, தஹஜ்ஜத்துடைய தொழுகைகளிலே ஈடுபடுவது, குர்ஆன் திலாவத்துகளிலே ஈடுபடுவது, சதக்காக்களிலே ஈடுபடுவது, சொந்த பந்தங்களை கண்ணியமான முறையில் கவனித்துக் கொள்வது, ஏழை எளியோர்களை தேடி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதெல்லாம் இந்த நாளிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு உற்சாகப்படுத்திய அமல்களாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அப்படியான சின்னங்களிலே நாம் இருக்கிறோம். ஆக நாம் இந்த நாளையிலே மிகவும் கண்ணியமான முறையில் இந்த அமல்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதை அடுத்து வரக்கூடிய யௌமன் நகர் என்ற துறை பத்திலே நாம் அதிகமானவர்கள் குர்பானியிலே ஈடுபடுவோம். 11, 12, 13 நாட்களிலும் நாம் குர்பானியிலே ஈடுபடுவோம். அந்த குர்பானி எப்படி பெருநாளுடைய நாளிலே அது சிறந்த அமலாக அல்லாவிடத்திலே கணிக்கப்படுகின்ற அமல், அது எப்படி குர்பானியாக இருக்கிறதோ, அதாவது உலுகியா பிராணியினுடைய இரத்தம் ஓட்டப்படுவது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, அதுபோல் அதற்கு முதல் திறமான அரபாவுடைய தினத்தில் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே மிகவும் வரவேற்கப்படுகின்ற அமல் என்றால் அன்றைய பகலில் அடியார்கள் நோன்போடு இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனாலே அன்பார்ந்தவர்களே, அரபாவுடைய நோன்பை நாம் நோற்பது, அந்த நோன்புக்கான கண்ணியம் கொடுப்பது, குடும்பத்தார்களோடு சேர்ந்து அந்த நோன்பை நோற்பது என்பதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அன்பார்ந்த இவ்வளவு காலம் இல்லாத மாதிரி எங்களுக்கு தெரியும், இந்த முறை துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை அது குறித்த நாளிலே தென்படவில்லை. அது குறித்த நாளிலே தென்படாதனால் அரபா அங்கொரு நாள், இங்கொரு நாள், அவரிடத்திலே ஒரு நாள், இவரிடத்திலே ஒரு நாள் என்று ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய வரலாறுகளை நாம் புரட்டி பார்த்தால், முஸ்லீம்கள் எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ, முஸ்லீம்கள் எங்கெல்லாம் தங்களுடைய நாடுகளை இழந்தார்களோ, முஸ்லீம்கள் எங்கெல்லாம் தங்களுடைய பொருளாதாரங்களை பறிகொடுத்தார்களோ, முஸ்லீம் எங்கெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு அநாதைகளாகவும் அகதிகளாகவும் ஆக்கப்பட்டாரோ, அவனுடைய பின்புலத்திலே நாம் தேடி பார்த்தால் முஸ்லீம்களுடைய ஒற்றுமை இன்மை என்பதுதான் முதலாவதாக படம் போட்டு காட்டப்படுகிறது. உலக நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், உலக நாடுகளில் எல்லா இடங்களிலும் முஸ்லீம்கள் சில நாடுகள் முஸ்லீம்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களிடத்திலிருந்து அது வேறு மதமாக மாற்றப்பட்டு அதனுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய வரைபடத்தை நாம் எடுத்துக்கொண்டால், முஸ்லீம்கள் அதாவது உலக வரைபடத்தின் எல்லா எல்லைகளிலுமே முஸ்லீம்கள் தான் ஒரு காலத்திலே சக்கரவர்த்திகளாக பெரிய ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். பெரும்பெரும் செல்வந்தர்களாக நல்ல நிலப்புலங்களோடு உலகத்திலே வாழ்ந்து நல்ல நகரங்களை நிறுவியிருக்கிறார்கள். உலகத்திற்கு நாகரிகங்களை அறிமுகம் செய்தது முஸ்லீம்கள் தான். கட்டிட கலையிலே உலகத்தில் முஸ்லீம்களை மிஞ்சியவர்கள் யாருமே இருக்கவில்லை. அதனுடைய வரலாற்று பின்னணியை இன்றும் கூட நாம் துருக்கி போன நாடுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஹரம் ஷரீபுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்சி வேலைப்பாடுகள் எல்லாம் அது துருக்கியர்களை சார்ந்தவர்கள் தான் அங்கே நிறுவினார்கள். உலகத்தில் கட்டிட கலை என்பது அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு கலையாக இருந்தது. இப்படி மருத்துவம், விஞ்ஞானம், சமூகவியல், இந்த உலகத்தில் மிருகவியல் என்னவெல்லாம் உலகத்தில் இருக்கிறதோ, அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலை கலாச்சாரங்களும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு ஆகுமானது என்று அனுமதிக்கப்பட்டதன் பின்புலம் எல்லாம் முஸ்லீம்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த நிலைகளிலிருந்தெல்லாம் முஸ்லீம்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போனதனுடைய அடிப்படைகளை நாம் தோண்டி பார்க்கும் போது, அதற்கு என்ன காரணியாக இருந்தது என்று நாம் பார்க்கும் போது, அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக நமக்கு தென்படக்கூடிய, முதலாவது கோடிட்டு காட்டப்படக்கூடிய விஷயமாக இருப்பது, முஸ்லீம்கள் ஒற்றுமையை இழந்தார்கள், ஒற்றுமை இல்லாமல் இருந்தார்கள். அந்த ஒற்றுமை இழக்கப்படும் பொழுது, இந்த ஒற்றுமை இழந்து போகும் போது, முஸ்லீம்களை வஞ்சக வார்த்தைகளால் அல்லது வஞ்சக கழுகு கண்கொண்டு பார்த்த மக்கள் இந்த ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி முஸ்லீம்களை உலகத்திலே சின்னா பின்னப்படுத்தினார்கள். இதுதான் வரலாற்றில் மறக்க முடியாத அம்சங்களாக இருக்கிறது. அது இன்று அல்ல, நபிமார்களுடைய காலத்திலும் நாம் பார்க்கலாம். அதற்கு பின்னாலே இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே, ஏன் அவர்களோடு இருந்து கொண்டு கூட நாம் பார்க்கலாம், முனாஃபிக்கள் என்று சொல்பவர்கள் அல்லாஹ்வுடைய நேரான விசுவாசம் என்ற அந்த ஈமானியத்தான உணர்வுகளை நாவளவிலே வைத்துக் கொண்டு கல்விலே நயவஞ்சக பார்வைகளோடு நடந்து கொண்ட, அதாவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் வந்து அமரும் பொழுது அவர்களுடைய பேச்சுக்கள் ஒருவிதமாக இருக்கும். அங்கிருந்து வெளியேறி தங்கள் சார்ந்தவர்களோடு இணையும் பொழுது அவர்களுடைய பேச்சுக்கள் ஒருவிதமாக இருக்கும். இவர்களின் ஊடாக ஏராளமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் அப்பப்போது சமூகத்தில் வந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்காணிப்பின் கீழே இருந்த சஹாபாக்கள் அப்பொழுதெல்லாம் அவர்கள் சரி செய்யப்பட்டு அவருடைய மனோநிலைகள் மாற்றப்பட்டதால் ஒரு தலைமைத்துவத்தின் கீழே, ஒரு கொடியின் கீழே, ஒரு குடையின் கீழே நிழல் பெற்றார்கள் அருமை சஹாபாக்கள். அதனாலே உலகின் எல்லா பாகங்களிலும் அவர்களுடைய பாதங்களை, அவர்களுடைய ஆட்சியை உலகம் விரும்பியது. அவருடைய பாதங்களை இந்த உலகத்தின் எல்லா வஸ்துக்களும் முத்தமிட்டன. ஹாலிது பின் வலி, அம்ர் பின் ஆஸ், சாலிது அபிவக்கார் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற மாபெரும் படை தளபதிகள் உலக சாம்ராஜ்யத்திற்கே ஒரு பெரும் சவாலாக அவர்கள் இருந்தார்கள் என்றால், அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். எவ்வளவு தூரம் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் என்றால், எவ்வளவு தூரம் அவர்களிடத்தில் ஒற்றுமை இருந்தது என்றால், உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றிலே சிஃபீன் ஜமல் என்ற இரண்டு யுத்தங்கள் நிகழ்ந்தது. அந்த இரண்டு யுத்தங்களின் பின்புலத்திலே சில காபிர்கள், சில யகூதிகள், சில நசாராக்களுடைய சிந்தனை தோற்றுவிக்கப்பட்டு அந்த சிந்தனையை தலையில் சுமந்து கொண்ட சில மக்கள் முஸ்லீம்களோடு முஸ்லீம்களாக கலந்து முஸ்லீம்களுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தினார்கள். ஜமல் யுத்தமும் அதே போல சிஃபீன் யுத்தமும் யாருக்கு நடந்தது, யாருடைய காலத்தில் நடந்தது என்பதெல்லாம் வரலாற்று உண்மை. ஆனால் இதற்குள்ளே இந்த குளிர்காய நினைத்த இந்த வஞ்சக பேய்கள் என்ன செய்தார்கள், முஸ்லிம்கள் சிலர்களை தங்களுடைய கைபொம்மைகளாக வைத்து அவர்களை விலை பேசி அவர்களுக்கு ஆட்சி மோகங்களையும் அதிகார மோகங்களையும் பண ஆசைகளையும் காட்டி அவர்களை முஸ்லீம்களோடு முஸ்லீம்களாக கலக்க விட்டு அவர்களை என்ன செய்தார்கள், முஸ்லீம்களுக்குள்ளே முதலாவது ஒற்றுமையை குலைக்க வைத்தார்கள், தலைமைத்துவத்தின் கட்டுப்பாட்டை இழக்க வைத்தார்கள். அதனாலே என்ன நடந்தது என்றால், அன்பார்ந்தவர்களே, சமூகம் சீரழிந்து கொண்டு போனது. இதை உணர்ந்து கொண்ட அலி ரலியல்லாஹு தாலான் அவர்கள் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி அதன் பின்புலத்திலே ஒரு பெரிய வெற்றியும் கண்டார்கள். அந்த காலத்திலேதான் ஒரு மனிதர் இருந்தார், எங்களுக்கு தெரியும், அதாவது சமூக ரீதியிலான சில கருத்து வேறுபாடுகளை மாவியா ரலியல்லாஹு தாலா அன்பு அவர்களும் அலி ரலியல்லாஹு தாலா அன்பு அவர்களும் கொண்டிருந்தார்கள். அதனாலே இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்ட அன்றைய மேற்குலக வல்லரசுகள் இந்த பிளவை, இந்த கருத்து முரண்பாட்டை காரணமாக வைத்து சில அவர்களுடைய கையாள்களை ஏவிவிட்டார்கள். அதிலே சிலர்கள் முஸ்லீம்களோடு கலந்து சில கைங்கரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அதிலே ஒன்றுதான், ஒரு மனிதர் ஒரு நாள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்னாலே தொழுதார்கள். ஆனால் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சாப்பிடுவது கிடையாது, அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சாப்பிடுவார்கள். ஆனால் ரெண்டு இமாம் ஜமாத்துகள் நடக்கும் என்றால், அந்த இமாம் ஜமாத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இமாம் ஜமாத்திலே தொழுவார்கள். சாப்பிடுவதாக இருந்தால் அவர்கள் அங்கு சென்று சாப்பிடுவார்கள். இதை பயன்படுத்திய, அதாவது இந்த மேற்குலக சிந்தனை கொண்ட ஒரு மனிதன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய வருவாயிலே, உங்களுடைய வருமானத்திலே, உங்களிடத்திலே வருகின்ற இந்த செல்வங்களில் எல்லாம் சந்தேகப்படுகின்ற இந்த மனிதர், அவர் உங்களிடத்திலே சாப்பிடுவது கிடையாது, ஆனால் உங்களுக்கு பின்னாலே அவர் தொழுகையை நிறைவு செய்கிறார், ஆனால் மாவியா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சாப்பிடுகிறார் என்று இதை காரணமாக காட்டி, அந்த மனிதரும் படை தளபதிகளில் மிக முக்கியமான ஒருவராக இருந்தார். அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே பல நாடுகள் வெற்றி கொள்ளப்படுவதற்கு அந்த மனிதரும் மிக முக்கியமான காரணியாக இருந்தார். எனவே அவரை உடைத்து, அவரை அந்த சமூகத்திலிருந்து பிரித்து முஸ்லீம்களின் பலங்களை இழக்க செய்ய மேற்குலக நாடுகள் அந்த மனிதரை குறிவைத்து செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தியும் கிடைத்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், இப்படியாக எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, ஆனால் நீங்கள் காரண காரியம் இல்லாமல் அதை செய்ய மாட்டீர்கள் என்ற உடனே அவர் சொன்னார். இதே போல என்னை மாவியா ரலியல்லாஹு அவர்களும் அழைத்து கேட்டார்கள். அவர்களுக்கு சொன்ன அதே பதிலை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தொழுகை எனக்கு இன்பமாக இருக்கிறது, அவருடைய உணவு எனக்கு சுவையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்கு எப்படி வேண்டாலும் கருத்துக்கள் கொண்டு அன்றைய சமூகத்தை பிளவுபட வைத்திருந்தால், நினைத்திருந்தால் இங்கே இன்னும் ஒரு மூன்றாவது யுத்தம் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் மாவியா ரதி அல்லா அவர்களும் அருமை அலி, அதாவது அலி ரதி அல்லா அவர்களும் மிக அவதானமாக நடந்து கொண்டார்கள். இப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்த நாடாகவும், உலகத்திலே பொருளாதார நிலையில் நாளுக்கு நாள் முன்னேறிக் கொள்ளுகின்ற இப்பொழுது தென்படக்கூடிய இந்த சைனா, இந்த நாடும் அந்த காலத்திலே முஸ்லீம்களை பிரிக்க வேண்டும், முஸ்லீம்களை பிளவுபடுத்த வேண்டும், முஸ்லீம்களுடைய சாம்ராஜ்யங்களை தகர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம் தீட்டினார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு இடத்திலே மாவியா ரதி அல்லா அவர்களும் அதே அலி ரதி அல்லா அவர்களும் கருத்து வேறுமைப்பட்டார்கள். அந்த கருத்து வேறுமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினுக்க அன்றைய நாளுடைய சைனா என்ன செய்தது என்றால் ஒரு தூதுக்குழுவை அனுப்பியது. அந்த தூதுக்குழு நேரடியாக அலி ரதி அல்லா அவர்களிடத்தில் வருவதற்கு முன்னால் அலி ரதி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிக பக்கபலமாக இருக்கிற ஒரு மனிதரிடத்திலே ஒரு விடயத்தை போட்டு இவர்களுடைய மனோநிலையை அதாவது சோதித்து பார்த்தது. ஆனால் அலி ரதி அல்லா அவர்கள் இருக்கின்ற மனோநிலையிலே மாவியா ரதி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக அவர்களோடு செயல்பட்டால் ஒரு நாளும் இங்கே வெற்றி பெற முடியாது என்று அவர்களுக்கு கிடைத்த அந்த தகவல்களின் அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த திசையை அப்படியே திருப்பினார்கள். மாவியா ரதி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாவியா ரதி அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சென்று இதை பேசுவதற்கு முன்னால் மாவியா ரதி அல்லாஹ் அவர்களின் பட தலைவர்களிலே மிக முக்கியமான ஆயுதம் தயாரிக்கின்ற ஒரு மனிதரை சந்தித்தார்கள். அவருக்கு பண ஆசை, அந்த ஆசை, இந்த ஆசை எல்லாம் காட்டிய போது அவர் என்ன செய்தார், மாவியா ரதி அல்லாஹ் அவர்களிடத்தில் இருந்த மனிதன் அடிப்படையிலான சில பலவீனங்களை அவர் சொல்லிவிட்டார். அந்த பலவீனம் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைத்த அந்த சைனாவுடைய தூதுக்குழு நேரே மாவியா ரதி அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய அன்று அவர்கள் அமைத்திருந்த அந்த மாளிகையிலே சந்தித்தது, அரண்மனையிலே சந்தித்தது. சந்தித்து சொன்னார்கள், எங்களை சைனாவினுடைய நாட்டின் ஆ ஜனாதிபதி உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். அலி ரதி அல்லாஹ் அவர்கள் மக்களை தவறாக வழிநடத்துகிறார். மாவியா ரதி அல்லாஹு தஆலா அவர்கள் மக்களை மிக அவதானமாக கவனிப்பாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு செயல்படுகிறார். ஆக இதற்கிடையிலே அலி ரதி அல்லாஹ் அவர்களும் அவர்களுடைய படைகளும் தடையாக இருக்கிறது. எனவே நமக்கு எந்த நாடும் தேவையில்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய சைனாவில் இருக்கின்ற மிக தரமான படைகள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. அலி ரதி அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக நீங்கள் படை அதாவது நடத்தி செல்ல வேண்டும் என்றால் அந்த படையணியோடு நம்முடைய படையும் சேர்ந்து கொள்ள நம்முடைய நாட்டினுடைய தலைவர் தயாராக இருக்கிறார் என்ற செய்தி உங்களுக்கு சொல்லும்படியாக சொன்னார் என்று சொன்னார்கள். உடனே மாவியா ரதி அல்லாஹ் சொன்னார்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது கேட்பதற்கு, நமக்கு நீங்கள் படை உதவிகள் தருவதாக இருக்கிறீர்கள், அலி ரதி அல்லாஹ் அவர்களை வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அப்ப எங்களுக்கு ரொம்ப கிட்டவாகவே இருக்கிறது, இருந்தாலும் நான் ஒரு கடிதம் தருகிறேன், அந்த கடிதத்தை கொண்டு போய் உங்களுடைய தலைவிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதினார்கள். அதிலே அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னார்கள். ஒரு நீண்ட மடலாக அந்த கடிதம் அமைந்திருந்தது. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அங்கு சென்றார்கள். அங்கு அது அரபியில் எழுதப்பட்டிருந்ததால் சைனாவில் இருக்கின்ற அரபி ஒருவர் அழைக்கப்பட்டு அது சைனா பாஷையிலே அன்று அது மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த கடிதத்தில் அவர்கள் எழுதியிருந்தார்கள், நானும் அலியும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரே மரத்தில் வளர்ந்த கிளைகள், ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமாக கிளை விட்டிருந்தாலும் ஒரு வேறுதான் எங்களுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு வேளை ஏதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உங்களோடு முரண்பட்டு எங்காவது படை நடத்தி செல்லுவார்களே ஆனால் அந்த படையினுடைய வலப்புற தளபதியாக நான் அலி ரதி அல்லாஹ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு நான் படையணியில் தளபதியாக இருப்பேன். எனவே சைனா மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நாம் எல்லோரும் ஒரு கொடியின் கீழே வளர்ந்த மக்கள். சைனா என்ன, இந்த உலகின் எந்த தேசங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக போர் தொடுத்தாலும் அதிலே அலி வேறாக மாவியா வேறாக இருக்க மாட்டார் என்பதை சைனாவே உணர்ந்து கொள்ளட்டும் என்று எழுதி கீழாலே தங்களுடைய கையொப்பத்தை இட்டிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் இப்படித்தான் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதாவது மூன்றாவது ஒருவர் தலையிடுவாரே ஆனால் அதை எப்படி அங்கேயே அதை சுமூகமாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிறைய ஆற்றல் உள்ளவர்கள் தான் அலி ரதி அல்லாஹ், மாவியா ரதி அல்லாஹ், அதுக்கு பின்னாலே வந்த பல ஆட்சியாளர்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அவர்களைப் போல இன்று நாமும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டோம். அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும் என்றால் நமக்குள்ளே இருக்காதா, அவரை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும், இவருடைய தலைமைத்துவத்தின் கீழே நான் ஏன் இருக்க வேண்டும், அப்படி இல்லையா இப்படி இல்லையா என்று அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஹஜ்ஜிலே மக்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இங்கே ஹஜ்ஜுடைய அந்த எல்லையில இருந்து கொண்டு எங்களுக்கு தெரியும் முழு சவுதியை பொறுத்தவரையிலே அது சலதீகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையின் கீழே தான் இருக்கிறது. அங்கே மதுகபுகள் என்ற ஒன்றை பெரிதாக பார்க்க முடியாது. மக்கள் மதுகப்புக்குள்ள இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு பொதுவாக குரான் ஹதீஸை பின்பற்றுகின்ற அந்த குரான் ஹதீஸ் வாதிகள் தான் அங்கே நிறைய இருப்பார்கள். ஆனால் இதுகால வரையில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா, சவுதியுடைய போர்டர் எல்லையிலே வைத்துக் கொண்டு நாம் குரான் ஹதீஸை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள் ஷாஃபியாக்கள் நம்முடைய ஹரத்துக்குள்ளே வரக்கூடாது. ஷாஃபியாக்களை நாம் ஹரத்துக்குள்ளே எடுக்க மாட்டோம், ஹனபியாக்களை நாம் ஹரத்துக்குள்ளே எடுக்க மாட்டோம், ஹம்பலியாக்களை நாம் ஹரத்துக்குள்ளே எடுக்க மாட்டோம், அகமதியாக்களை நாம் ஹரத்துக்குள்ளே எடுக்க மாட்டோம் என்று எங்காவது ஹரத்திலே பேசியிருக்கிறார்களா? அல்லது அரபாவின் வெளியிலே நிற்கக்கூடியவர்கள் பிறை 9 காலையிலேயே அந்த அரபாவுடைய கண்ணியமான அந்த உயர்ந்த கடமையை நிறைவேற்ற மக்கள் தயாராகும் பொழுது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா, அரபாவுடைய வெளியிலே நின்று கொண்டு நான் அஹ்லே ஹதீஸ், நான் ஹதீஸ் சார்ந்தவன் என்று சண்டை பிடித்திருக்கிறார்களா? ஹனபியாக்கள், நான் ஹனபி என்று சண்டை பிடித்திருக்கிறார்களா? நான் பாகிஸ்தானை சேர்ந்தவன், எனவே பாகிஸ்தானில் நேற்று அரபா, இன்று நான் அரபாவுக்குள்ளே வரமாட்டேன், அல்லது நாளை தான் அரபா, நான் இந்த அரபாவுக்குள்ளே வரமாட்டேன், நான் ஷாஃபி, நான் இலங்கையை சார்ந்தவன், எனவே எனக்கு நாளை தான் அரபா, நான் இன்று அரபாவுக்கு வரமாட்டேன் என்று யாராவது சண்டை பிடித்திருக்கிறார்களா? அப்படி என்றாவது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? அங்கே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், ஒன்றுபட்டிருக்கிறார்கள், அங்கு கண்ட பிறகு அங்கே அவர்கள் அதன் பிரகாரம் அமல்படுத்துகிறார்கள். எனவே அப்படி இருக்க அன்பார்ந்தவர்களே, நாம் மட்டும் ஒரு குறுகிய சிந்தனைவாதிகளாக இருக்கக்கூடாது. குறிப்பாக நாம் இருக்கின்ற அந்த இலங்கை திருநாட்டிலே நாம் பல் இன மக்கள் வாழக்கூடிய திருநாடு தான் இது. சமீப காலங்களிலே சில மக்களுடைய கருத்துக்கள் இங்கே பல்லினம் என்ற ஒன்று கிடையாது, ஒரே ஒரு இனம் தான் இருக்கிறது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களை நோக்கி, முஸ்லீம்களுடைய பொருளாதாரங்களை நோக்கி, முஸ்லீம்களுடைய அதாவது பசார்களை நோக்கி இந்த ஏராளமான அம்புகள் எரியப்பட்டிருக்கிறது. அது எங்கு போய் யாரை தைக்கும் என்று தெரியாது. அந்த அளவிற்கு இன்று ஒரு பதட்டமான நிலை இருக்கும். இந்த நிலையில் அன்பார்ந்தவர்களே, இருக்கின்ற தலைமைத்துவத்தை குறைத்துக் கொண்டு இருக்கின்ற தலைமைத்துவத்துக்கு கீழே அடிபணிந்து வாழ்வது என்பதுதான் ஒரு புத்திசாலித்தனமும் சாதுரியமான நிலையும் தவிர, அன்பார்ந்தவர்களே, நாம் அதிலே நம்முடைய சிந்தனைகளை பாவிக்க கூடாது. எங்களுக்கு தெரியும், இன்று பலர்கள் கேள்வி கேட்கிறார்கள், இதுவரை காலமும் ஹஜ்ஜுடைய திருநாள் அதாவது கலண்டர்களிலே இடப்பட்டதற்கு மாற்றமாக நடக்கவில்லை, இந்த முறை மட்டும் ஏன் நடந்தது, அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இன்று எல்லோரும் ஆய்வாளர்களாக ஆகிவிட்டார்கள். தங்களுடைய ஆய்வுக்கு ஏற்ப அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அதுதான் நடந்திருக்கும், இதுதான் நடந்திருக்கும், அப்படித்தான் நடந்தது, இப்படித்தான் நடந்தது என்று அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் இப்படி ஆகிவிட்டார்கள். எங்களுக்கு தெரியும், இன்றிலிருந்து ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாலே நம்முடைய இந்த இலங்கை திருநாட்டிலே ஒரு சபையிலே ஏதாவது நல்ல நிகழ்வு நடந்தால் அந்த சபையிலே உலமாக்கள் பேதமின்றி இருந்தார்கள், மக்கள் பேதங்களை மறந்து ஈடுபட்டார்கள். அது சரியா, புலையா, மார்க்கமா, மார்க்கத்துக்கு வெளியேயா, மார்க்கத்துக்கு உள்ளேயா, குரானுக்கு அப்பாலா, ஹதீஸுக்கு வெளியிலேயா? இது அல்ல, மக்கள் ஒன்றுபட்டிருந்தார்கள். எனவே அந்த ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு அன்பார்ந்தவர்களே, முஸ்லீம்கள் மிக தலை நிமிர்ந்து நடந்தார்கள், கண்ணியமாக நடந்தார்கள், சுதந்திரமாக வியாபாரங்களில் ஈடுபட்டார்கள், பாரிய அரசியல் தலையீடுகள் இல்லாமல் முஸ்லீம்கள் கண்ணியமாக வாழப்படுகிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்கள் பாருங்கள், ஒரு வியாபாரத்தை செய்யும் பொழுது அந்த வியாபாரத்தின் பின்னணியில் அந்த வியாபாரம் முடிவடையும் போது நாட்டில் என்ன நடக்குமோ தெரியாது என்று அந்நிய மக்களோடு வியாபாரம் செய்வதற்கு இன்று பயமாக இருக்கிறது. அந்நிய கிராமங்களுக்குள்ளே வியாபாரம் செய்துவிட்டு வந்து அந்த பணங்களை காலம் தாழ்த்து போய் எடுப்பது என்றால் அதற்குள்ளால் நாட்டில் என்ன நடக்குமோ என்று தெரியாத அளவிற்கு பதட்ட நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் தலைமைத்துவத்துக்கு கீழே வாழ வேண்டும். நான் சாதாரணமாக எடுத்து பாருங்கள், நம்முடைய குடும்பம் 5 பிள்ளைகளை கொண்ட 7 அங்கத்தவர்களான குடும்பமாக இருக்கிறது. ஒரு தந்தையினுடைய பேச்சை அந்த 5 பிள்ளைகளும் கேட்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் எப்படி சுக்குநூறாகி போகிறார்கள் என்று பாருங்கள், அவருடைய எதிர்காலம் எப்படி ஆகி போகிறது என்று பாருங்கள். ஒரு சின்ன 5-6 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு வீட்டுக்குள்ளேயே பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி ஆகிவிடும் என்றால் நாம் சிறுபான்மையினர்களாக இருக்கிறோம். கடந்த காலங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னும் அதனுடைய காட்சிகள் நம்முடைய கண்களை விட்டு மறந்து விடவில்லை. அதிலே பட்ட சூடு, அதனுடைய சூட்டுடைய புண்ணு இன்னும் நமக்கு ஆறவில்லை. அப்படி இருக்கும் நிலையில் அன்பார்ந்தவர்களே, ஒற்றுமைகளை குலைக்கும் வார்த்தைகளையோ, ஒற்றுமைகளை தகர்த்தெறிகின்ற வார்த்தைகளையோ சமூகம் கூறாகி கூறாகி பிரிந்து பிரிந்து துண்டு துண்டாகி அன்பார்ந்தவர்களே எங்கோ நாம் சென்று விட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூட வஅஸ்ஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஒற்றுமை என்ற கயிறு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலமாக்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள், ஒரு கயிறு எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் 100 தும்புகள் சேர்ந்திருக்கும். அந்த தும்புகள் ஒவ்வொன்றாக பிரிக்கப்பட்டால் அது பலமுள்ளதாக இருக்காது. அந்த தும்புகள் எல்லாம் ஒன்றாக இணையும் பொழுதுதான் அது கயிறாக மாறுகிறது, பலமான ஒரு வேலைகளை செய்து முடிக்கிறது என்று உலமாக்க சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, நாம் தனித்தனியாக கிளைகள் கிளைகளாக நம்முடைய விருப்ப பிரகாரம் நாம் செயல்படும் பொழுது அன்பார்ந்தவர்களே பல சிரமங்கள் ஏற்படலாம். நம்முடைய நாட்டில் எடுத்துக் கொள்ளுங்கள், கிழக்கு மாகாணத்தில் உங்களுக்கு தெரியும் 6 நிமிடங்கள் முன்பதாகத்தான் அதான் சொல்லுவார்கள். ஒரு நாட்டுக்குள்ளேயே சூரிய ஓட்டத்தில் இத்தனை வித்தியாசம் இருக்கிறது என்றால், நாடு கடந்து நாடுகள் செல்லும் பொழுது அன்பார்ந்தவர்களே, சந்திர ஓட்டத்தில் ஏராளமான வித்தியாசங்கள் ஏற்படும். இவைகளெல்லாம் வானவியல் என்ற அடிப்படையிலே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே அகில, அதாவது குறிப்பாக நாம் சொல்லுகிறோம், ஜம்மியத் உலமாக்களிலே எல்லா கொள்கைசார் மக்களும் இருக்கிறார்கள், எல்லா கொள்கைசார் உலமாக்களும் இருக்கிறார்கள். அன்பாவது உலகத்தில் எல்லாத்துக்கும் எதிராக எல்லாம் இருக்கிறார்கள், எல்லாத்துக்கும் எதிராக சில நாடுகளிலே மக்கள் இருக்கிறார்கள். காபாவிற்கு நாம் செல்ல மாட்டோம் என்றால் அங்கே தலைமை வகிக்கக்கூடிய அந்த சவுதி நாட்டுடைய மன்னர் குடும்பம் சரியில்லை, அதனாலே நாம் ஹஜ்ஜுக்கு செல்ல மாட்டோம் என்று சில நாடுகளை சார்ந்தவர்கள் ஹஜ்ஜுக்கே வருவதில்லையா? அன்பார்ந்தவர்களே, இது புத்திசாலித்தனமா? யாரோ ஒருவர் நிர்வகிக்க போகிறார், யாரோ ஒருவர் காபத்துல்லாவை பரிபாலிக்க போகிறார், அது ஆண்டாண்டு காலமாக காலம் தோறும் நடந்து வருகின்ற ஒரு விடயம். அதில் ஆட்சி மாற்றங்கள் மக்களுடைய மாற்றங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கும். இது எப்படி அறிவுடைமையாக ஆக மாட்டாதோ, அதுபோல அன்பார்ந்தவர்களே, பிறை பார்ப்பது என்பது தென்படுவது என்பது, அதற்காக ஒரு குழுவை நியமனம் செய்திருக்கிறார்கள், அந்த குழு தேடுகிறது. அன்பா, அதுல ஏதாவது அவர்கள் மறைமுகமாக என்னமாக செய்கிறார்கள் என்றால், கியாமத்திலே அவர்கள் அதற்கு பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள். அன்பான, நாம் இன்று கடையில் ஒரு யோகட் வாங்குகிறோம், அந்த யோகட்டிலே தரம் அடிக்கப்பட்டிருக்கிறது, அது என்ன பொருட்களா செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நம்பி சாப்பிடுகிறோமா இல்லையா, அதில் என்ன போட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அன்பான எவ்வளவு துளாவி நமக்கு ஆராய முடியாதோ, வெளிப்படையாக நாம் அவைகளை சாப்பிடுகிறோம், உணவுகளை சாப்பிடுகிறோம், நாம் எத்தனையோ விதமான பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம், அதை தோண்டி நம்முடைய ஹராம்களால் பார்க்க முடியாது போல அன்பார்ந்தவர்களே, வெளிப்படையாக நாம் மக்களை பின்பற்றுவோம். நல்லவர்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கு நம்மளால் போதுமான அளவு அவர்களுக்கு புள்ளிகளை வழங்கி அவருடைய தலைவர்களாக நாம் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, அன்பார்ந்த சமூகத்தின் சீர், அதாவது ஒற்றுமைகள் சீர்கொலையும் அடிப்படையில் நாம் நடக்கக்கூடாது. அதனாலே நம்முடைய இலங்கை வாழ் மக்களுக்கு ஒரு பொது அறிவித்தலாக, நம்முடைய இலங்கையை வழிநடத்துவதற்காக இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஒரு பகிரங்கமான அறிவிப்பு செய்தார்கள். அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைதான் அது அரபாவுடைய தினம், திங்கட்கிழமைதான் பெருநாளுடைய தினம், அதைத் தொடர்ந்து வருகின்ற 3 நாட்களே ஐயாமத்து ஸ்ரீக்குடைய நாட்களாகும் என்று நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த அறிவிப்பின் பேரிலே அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய நோன்புகளை, நம்முடைய கடமைகளை, நம்முடைய உரிமையாக்களை நிறைவு செய்ய வேண்டுமே ஒழிய, சக்கு சந்தேகங்களோடு நாம் உலகத்தில் வாழப்படுகினால் அனைத்துமே சக்கு சந்தேகமாக ஆகிவிடும். மக்கள் இப்படி பேசும் பொழுது சில மக்கள் சிலவாவது கேள்வி கேட்கிறார்கள், அப்படி என்றால் இப்படி சொல்லுகிறார்கள், இங்கே அரபாவுடைய தினம் தான், அங்கே அரபாவுடைய தினம் என்று சொல்லுகிறார்கள், அப்படி என்றால் அங்கே லுகர் தொழும் பொழுது நாம் இங்கே லுகர் தொழவா என்று அவர்களுக்கு எதிரானவர்கள் பேசுவார்கள். அன்பா, எப்படி எல்லாம் மார்க்கத்தை மனம் போன போக்கிலே தன்னுடைய மிச்சை சொல்லுகின்ற அடிப்படையில் பின்பற்றும் பொழுது அது வெற்றியளிக்கக்கூடியதாக இருக்காது. எல்லோரும் கேட்கிறார்கள், எல்லோரும் பேசுகிறார்கள், அதாவது சவுதியினுடைய பிறையை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எதிராக நம்முடைய நாட்டினுடைய பிறையை ஏற்றுக்கொள்ள என்ன சொல்லுகிறார்கள், அங்க தொழுகின்ற நேரத்தை நாம் இங்க தொழலாமா, லைலத்துல் கதிர் ஒரு வருடத்தில் 2 அரபா 2 ஹஜ் 2 அப்படி என்றால் முஹர் 2 இப்படி எல்லாம் கேட்கிறார்கள். அன்பார்களே, நாம் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும், உலமாக்களுடைய வழிகாட்டலின் கீழே நாம் செல்ல வேண்டும். இது போன்ற கேள்விகள் அன்றிலிருந்து இன்று வரை வராமல் இருந்திருக்காது, எனவே இதற்கு இதுதான் தீர்ப்பு என்று உலமாக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இன்று உங்களுக்கு தானா தெரிந்திருக்கிறது அங்கே லொஹர் என்றால் இங்கே எப்ப லொஹர் என்று, இனி இது என்று சவுதி படை உலகத்திலே சவுதி என்று ஒன்று உருவாகினதோ அன்றிலிருந்து லொஹர் அங்கே அப்படித்தான், லொஹர் இங்கே இப்படித்தான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐங்கால கடமை பூமிக்கு கொண்டு வந்து உம்மத்திற்கு அறிமுகம் செய்தார்களோ, அன்றிலிருந்து லொஹர் அங்கே அப்படி இருந்தால் இங்கே இப்படித்தான் இருந்திருக்கிறது. உலகத்திலே அன்பார்ந்தவர்களே, இப்படித்தான் உலகத்திலே இதுவரை நடமாட்டத்திலே மக்கள் நடந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு இன்னொரு கேள்வி கேட்பது என்றால், இதற்கு முன்னாலே உள்ள எல்லோரும் புத்தி இல்லாமல் வாழ்ந்து விட்டார்கள், நான் மட்டும்தான் புத்திசாலி என்று ஒரு தனித்து அன்பார்ந்தவர்களே உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு நரியை போல அவருக்கு எல்லோரும் அடையனாக தெரிவிடுவது, அந்த நரிக்கு யாருமே புத்திசாலி கிடையாது அப்படி என்று அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் அந்த நானை இழுத்து அந்த நான் தொண்டைக்குள்ளே ஏறிவிட்டதாம் அப்படி சொல்லுவார்கள். அதுபோல அன்பார்களே, எப்பொழுதும் நாம் மக்களுடைய வழிகாட்டலுக்கே செல்லும் பொழுது அல்லாஹ்விடத்திலே நாம் நிரபராதிகளாக ஆகலாம். தலைமைத்துவத்தை மதிக்கும் பொழுது சமூகத்திலே ஒற்றுமை உண்டாகும், சமூகத்திலே பிளவுகள் உண்டாகாது. மற்றது ஒவ்வொரு மனிதர்களும் நினைக்க வேண்டும், அன்பார்களே, என்னால் இந்த சமூகத்துடைய பிளவு சீரழிந்து போகக்கூடாது, என்னுடைய பேச்சால், என்னுடைய கதையால், என்னுடைய கருத்து பரிமாற்றத்தால், என்னுடைய நடவடிக்கைகளின் ஊடாக சமூகத்திலே பிரச்சனைகள் வரக்கூடாது, நானும் சமூகத்தில் ஒருவனே தவிர நான் சமூகத்தை விட்டு பிரிந்து வாழ்வன் அல்ல, கொள்கை என்பதோ அல்லது கொள்கையோடு சம்பந்தப்பட்ட அடிப்படை கருத்துவாதங்கள் என்பதோ அது முஸ்லீம்களுக்கு கூட இன்றல்ல, காலம் காலமாக வந்த ஒன்றுதான். உதாரணமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு சென்றார்கள். அந்த யுத்தத்திலே சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, அருமை சஹாபாக்களே, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அசரை அங்குதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இதை இன்றிருக்கக்கூடிய நாம் எப்படி விளங்குவோம்? அன்பா அந்த இதே மனோநிலையை கொண்ட சஹாபாக்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே ரெண்டு கூட்டமாக பிரிந்து விட்டார்கள். ஒரு கூட்டம் சொன்னார்கள், அருமை நாயகம் செல்லமான சொன்னார்கள், நீங்கள் அங்குதான் சென்று அசர் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அந்த அசர் கலாவானாலும் நாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை, அங்குதான் சென்று சொல்லுவோம் என்றார்கள். புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருகிறது. இன்னொரு கூட்டம் சொன்னார்கள், அருமை நாயகம் செல்லவாசம் அப்படி சொல்லவில்லை, நீங்கள் அதாவது மிக வேகமாக செல்லுங்கள், ஊரிலே சுணங்கி விடாதீர்கள், இடைவெளிகளில் வேணும் ஏதாவது அத்தியாவசியம் இல்லாத வேலைகளுக்காக நீங்கள் இடைநிறுத்தப்பட்டு உங்களுடைய பயணங்களை தாமதிக்காதீர்கள், வேகமாக செல்லுங்கள் என்பதைத்தான் உணர்த்தினார்கள் என்று சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த எல்லையை அடைந்தவுடனே சஹாபாக்கள் இந்த கருத்து வேற்றுமைகளை சொன்னார்கள். ரெண்டு பேரும் என்னுடைய கருத்தை அதாவது விளங்குவதிலே பிழை செய்திருக்கிறீர்கள், என்னுடைய பேச்சு ஒன்றாக இருந்தது, விளக்கங்கள் இரண்டாக இருந்தது, எனவே இரு சாராரும் குற்றவாளிகள் இல்லை என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போலதான் ஒரு சந்தர்ப்பத்திலே தயமுடைய பாடம் அதாவது இஸ்லாத்திலே சொல்லிக் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் ஒருவருக்கு குளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஒருவர் என்ன செய்தார், மண்ணிலே புரண்டு அவர் தன்னுடைய குளிப்பினுடைய கடமையை நிறைவேற்றுவதாக நினைத்துக் கொண்டார். திருமிதி ஷரீஃபில் ஹதீஸ் இருக்கிறது, நசாயிலே ஹதீஸ் இருக்கிறது. அதற்கு பின்னால் ஒருவருக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணம் செய்து அவருக்கு ஏற்பட்ட குளிப்பின் போது அவருக்கு தயமும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அவர் அதன் பிரகாரம் தயமும் செய்தார். எனவே ரெண்டு பேரும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையீடு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அறிந்தது மட்டும் செய்தது அது சரிதான், நீங்கள் தெரிந்து வைத்து தயமத்தை தயமாக செய்தது சரிதான் என்று ரெண்டு பேரையும் அன்பார்ந்தவர்களே சரி என ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே குரான் இறங்கி இருக்கிறது பாருங்கள், ஏழு கிராத்துகள் இருக்கிறது, சபோ கிராத் என்று சொல்லுவார்கள். ஏழு கிராத்திலே குரானை ஓதலாம், மலிக்கு யௌமித்தீன் என்று ஓதலாம், மாலிக்கு யௌமித்தீன் என்று ஓதலாம். இப்படி அன்பார்ந்தவர்களே ஒரே குரான் தான் எப்படி ரெண்டு விதங்களாக ஓதப்படுகிறது என்பதெல்லாம் அன்பார்ந்தவர்களே உம்மத்தினுடைய இலவுக்காக, உம்மத்துகள் சரியாக வழிபடுத்தப்படுவதற்காக, உம்மத்துகள் லேசான முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட கருத்துக்கள் அதை இன்று சமூகத்தை பிளவுபடுத்தும் அளவிற்கு ஆகியிருக்கிறது என்றால் நாம் சிந்தனை செய்யாமல் நடப்பது என்றுதான் நாம் சொல்லலாம். பாருங்கள், ஷாஃபியாக்கள் இருக்கிறார்கள், ஹனபியாக்கள், ஹம்பலியாக்கள், அகமதியாக்கள் இருக்கிறார்கள், புதுசாக இப்பொழுது நாம் சலதிகள் என்று அப்படி அப்படி பல கொள்கைகள் இருக்கிறார்கள். இதெல்லாம் அன்பார்ந்தவர்களை பாருங்கள், அடிப்படை வாதத்திலே எந்த கருத்துக்களும் வருவது கிடையாது. இதுவரைக்கும் நான் கேள்விப்படவில்லை அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்காதீர்கள், எல்லோரும் ரமலானிலே நோக்கிறார்கள், இது பிழையானது, ஷாபான் அரவாசிலிருந்து நாம் நோன்பு நோக்குவோம் என்று யாரும் கருத்து வேறுமை படவில்லை. தொழுகையிலே அன்பார்ந்தவர்களே ருக்கு இப்படி அல்ல, மறுபக்கத்திற்கு வளைய வேண்டும் என்று சொன்னவர்கள் யாரும் கிடையாது. சுஜூது இப்படி அல்ல, அது இப்படி செய்ய வேண்டும் என்று சுஜூதிலே மாற்றம் செய்தவர்கள் கிடையாது. ஆக அடிப்படையில் எந்த பிளவுகளும் ஏற்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் என்பது ஒரு விரிவான மார்க்கமாகும். அந்த விரிவான மார்க்கம் என்று வரும் பொழுது அங்கே அன்பார்ந்தவர்களே பல்வேறுபட்ட கருத்துக்கள் எழத்தான் செய்யும். நாடுகள் பெரிதாகும் போது பாருங்கள், மரணங்கள் கூடும், பிள்ளைப்பேறுகள் கூடும், அங்கே வறுமைகளும் ஏற்படும். ஏன், நாடு பெரிதாக பெரிதாக, ஜனத்தொகை அதிகமாக அதிகமாக, அந்த நாட்டிலே நோய்களும் அதிகமாக வரும். இப்படி எல்லாம் உலகத்தில் இருப்பது போல எந்த மார்க்கம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறதோ, எந்த மார்க்கத்தில் இலகுவான வழிகாட்டல்கள் இருக்கிறதோ, எந்த மார்க்கத்தில் தெளிவுகள் கூட இருக்கிறதோ, எந்த மார்க்கம் உண்மையானதும் சத்தியமானதுமாக ஆகுமோ, அதிலே கருத்து முரண்பாடுகள் என்பது ஏராளமாக இருக்கும். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் சமூகத்தின் ஒற்றுமை என்பது ஆக அவசியமாக இருக்கிறது. சிறிய சிறிய விடயங்களுக்கெல்லாம் நாம் துண்டாடப்பட்டு அன்பார்ந்தவர்களே அங்கும் இங்குமாக ஆளுக்கு ஒரு பக்கம் நாம் பிரிந்து போவதில் சமூகத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இப்பொழுது எங்களுக்கு தெரியும் நாட்டிலே எப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கருத்து பரிமாற்றங்கள் ஊடாக செய்யப்படுகிறது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சிலர்களுக்கு அன்பார்ந்தவர்களே தங்களுடைய தொழிலே, தங்களுடைய மனைவியிலே, தங்களுடைய குடும்பத்திலே, தங்களுடைய வியாபாரங்களிலே ஈடுபடுவதால் சில சில விடயங்கள் தெரியாமல் இருக்கலாம். இந்த நாடு அன்பார்ந்தவர்களே முஸ்லீம்களை குறிவைத்து பல்வேறு விடயங்கள் நடத்தப்படுகிறது. அதிலே நல்லவர்கள், அறிவாளிகள், சிந்தனைவாதிகள், தெளிவானவர்கள், நம்முடைய நாட்டினுடைய அருமை ஜனாதிபதி போன்றவர்கள் எல்லாம் இதிலே பெரிதாக கவனம் செலுத்துவது இல்லாவிட்டாலும் கூட அன்பார்ந்தவர்களே வேறு வேறு மக்களிடத்திலே, மக்கள் என்றால் பல பல அடிப்படையிலே கொள்கைகளிலே கோட்பாடுகளிலே உள்ளவர்கள் இருப்பார்கள், அவர்களிடத்திலெல்லாம் இன்று நம்மை பற்றிய தவறான கருத்துக்கள், தவறான புரிந்துணர்வுகள், தவறான விஷயங்கள் பரத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் காணலாம். முஸ்லீம்கள் என்றால் யார், அவர்கள் மதத்திற்கு அவங்களுக்கையும் புதிதாக ஒரு நோட்டீஸ் அடித்திருக்கிறார்கள். அதில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஹதீஸை போட்டு அடித்திருக்கிறார்கள். அந்த நோட்டீஸ் சிங்களத்தில் வந்திருக்கிறது, அந்த நோட்டீஸ் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த நோட்டீஸ் எழுதியிருக்கிறார்கள், முஸ்லீம்களை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், அதாவது யாராவது இஸ்லாத்துக்கு வரவில்லை என்றால் அவர்களை கொல்லுங்கள், அவர்கள் இஸ்லாத்திற்கு வரும் வரை கொலை செய்து கொண்டே செல்லுங்கள், எந்த குற்றமும் உங்களுக்கு கிடையாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். அதைத்தான் இந்த உலகத்திலே முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்களே இப்படி எல்லாம் அதாவது நம்முடையவர்கள் அவருக்குள்ளே இருக்கிறார்கள், ஒரு பாவமான விஷயம், அநியாயமான விஷயம் என்னவென்றால், அன்பார்ந்தவர்களே, முஸ்லீம்கள் சூறையாடப்பட, அவருடைய உரிமைகள் பறிக்கப்பட, நம்மில் சிலர்களும் அதிலே உடந்தையாக இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுதிலும் பாத்திரமாக இருக்கிறது, மனவேதனையாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. எனவே நாம் முஸ்லீம்களை காட்டிக் கொடுப்பதோ, இஸ்லாமியர்களை காட்டிக் கொடுப்பதோ, இஸ்லாமிய சடங்கு சம்பிரதாயங்களை பணயம் வைப்பதோ, இது ஒரு முஸ்லீமுக்கு தகுதியான ஒன்று அல்ல என்பதை நாம் ஆக அன்பார்ந்தவர்களை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலே நம்முடைய ஒற்றுமையை நமக்கு பலமாக இருக்கிறது. ஒற்றுமை நாம் இழந்துவிடக் கூடாது. ஒற்றுமையின் கீழே வாழும் பொழுது அன்பார்ந்தவர்களே ஒரு தலைமைத்துவம் என்ற ஒன்று தேவைப்படுகிறது. தலைமைத்துவத்துக்கு கீழே வாழும் பொழுது அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலாவுடைய உதவி இருக்கிறது. எப்பொழுது நாம் சிறு சிறு விடயங்களை எல்லாம் பெரிதாக தூக்கி பிடித்து நாம் சமூகத்திலே பிளவுபட்டு போவோமோ, இது இரண்டாம் தரத்தில் இருப்பவர்களுக்கு சந்தர்ப்பமாக சாதகமாக அமைந்து அன்பார்ந்தவர்களே நம்மை ஒட்டுமொத்தமாக அவர்கள் சீரழித்து விடுவார்கள். அதனாலே அன்பார்களே, தலைமைத்துவத்தை நாம் நம்புவதும், தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவதும், தலைமைத்துவத்திலே பேச்சு கேட்பதும் என்பது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. அது வீட்டினுடைய குடும்பத்தில் தொடங்கி அது நம்முடைய கிராமத்தில் வந்து அது நாடலாவிய உலகளாவிய ரீதியில் அன்பார்களே நாம் தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஸ்லீம்களாக நம்முடைய உடைமைகளை, உரிமைகளை, கண்ணியங்களை, கௌரவங்களை பாதுகாப்பானாக. கண்ணியமான வாழ்க்கை நமக்கு நசீபாக்குவானாக. ஆண்டாண்டு காலங்களாக பல தலைமுறைகளாக கண்ணியமாக வாழ்ந்த நம்முடைய நாட்டிலே நம்மை அல்லாஹு தஆலா தொடர்ந்தும் கண்ணியமாக வாழச் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக. சங்கையான உயர்ந்தனுடைய கடமைக்காக ஹஜ்ஜுடைய தினங்களிலே யா அல்லாஹ், எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் துஆ செய்கிறார்களோ அந்த துஆக்களிலே நமக்கு நீ பங்கு தருவாயாக. யாரெல்லாம் அங்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அந்த பாவ மன்னிப்பு படும் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்துக் கொள்வாயாக. அவருடைய எந்த நல்ல துஆக்களை எல்லாம் நீ கபூல் செய்வாயோ அதிலே நம்மளையும் சேர்த்துக் கொள்வாயாக, இணைத்துக் கொள்வாயாக. பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.